பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு கால்வி சத்து பெற முடியும் என்ற அடிப்படையில போடப்பட்ட கணக்குங்க. 73 ஆண்டு போடப்பட்டிருக்கு, 40 ஆண்டு இன்று ஆயிடுச்சு. பிறகு விலைவாசி உயர்வு என்ன பண்ணாங்கன்னா அந்த பழைய பொருட்களை கிடைக்குமான்னு அவங்க பாக்கல. உதாரணத்துக்கு 73, 75, 75 நீங்க வந்து காட்டுல வந்து சொல்லி பொறுக்கிக்கலாம், எரிபொருளுக்கு செலவழிக்க வேண்டாம், பல விஷயங்கள் சீப்பா இருந்தது. இங்க வந்து கல்வியும் ஆரோக்கியமும் பொதுத்துறையில இருந்துச்சு, தனியார் மையம் ஆயிடுச்சு, இதெல்லாம் எழுதி போச்சு. இப்போ விலைவாசி புள்ளி என்பது இதெல்லாம் கேப்சர் பண்றது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, விலைவாசி புள்ளி உயர்வின் அடிப்படையில உரிமை கோட்டை உயர்த்திட்டே வர்றாங்க. அப்போ அது உண்மையான கல்வி சொத்து பெறுவதற்கான வருமான செலவுக்கும் நுகர்வுக்கும் இதுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2004-5 அரசினுடைய வறுமை கோட்டில் வாழ்கின்ற குடும்பம் ஒரு நாள் ஒன்றுக்கு 1500 கிலோ கால் தான் பெற முடியும் சொத்து. அந்த 2004 நார்ம் நெறிமுறைன்னு சொன்னால் 60% தான் கிடைக்கும். அவன் வறுமை கோட்டில் இருக்க தான் கருதப்படுறாங்க. ஆனால் இந்த கோளாறு வந்து இருக்கிறதா அரசின் நெறிமுறை ஒரிஜினல் நெறிமுறைக்கும் நடைமுறை கணக்குக்கும் பெரிய இடைவெளி அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆகவே என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப மோசமாக அரசாங்கத்தினுடைய வறுமை கோட்டுக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் போன பிறகு அதை சரி செய்ய செந்தூர் கமிட்டி ஒன்று போட்டாங்க. செந்தூர் கமிட்டி வந்து கல்விக்கான செலவு ஆரோக்கியத்தின செலவுலாம் சேர்த்து தோராயமா ஒரு கணக்கு போட்டு 80-200 ஒரு அடிப்படை நெறிமுறையும் இல்லாம நாம்ஸ் இல்லாம ஒரு கணக்கு போட்டு ஆர்பிட்ரரியா கணக்கு வந்தாங்க. பின்னர் அந்த கணக்கும் வந்து கேலி கூட்டாக இருந்ததுனால அரசாங்கத்தினுடைய வறுமை கூட்டுக்கு நம்பகத்தன்மையே இல்லாமல் போனதுனால யூபிஏ அரசாங்கம் பிரதமரத்தினுடைய பொருளாதார ஆலோசகர் சேர்மனாக இருந்த ரங்கராஜன் அப்படி அவரை பற்றி கமிட்டி போட்டுவாங்க. அவர் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை கொடுத்துருக்காரு. இதுலயே எந்த விதமான ஒரு அப்செக்டிவ் அனாலிசிஸ் ஒரு அகநிலை அல்லாத நியாயமான மதிப்பீடுகள் செய்யப்பட்டுலாம் இந்த கோடு வரல. என்ன கேட்டீங்கன்னா இந்த கோடு எப்படி பாக்குறேன்னு சொன்னா இது வறுமை கோடு அல்ல, இது ஒரு சாகா கோடு. இந்த கோட்ல வாழக்கூடிய மனிதன் சாகவும் முடியாது நல்லா வாழவும் முடியாது. அப்ப இந்த சாகா கோடு என்ற வரையது நீங்க 47 ரூபான்னு சொன்னா 46 ரூபான்னு 48 ரூபான்னு சொன்னாங்க. எந்த வகையான ஒரு அப்ஜெக்டிவ் பேசிஸ் இல்லாத ஒரு கேலிக்கூத்தான கணக்கு.
ஒரு 32 ரூபாய் நுகர்வு தன்மையோடையும் 47 ரூபாய் நுகர்வு தன்மையோடையும் ஒரு மனுஷனால் தன்னுடைய அடிப்படை உணவு தேவை, கல்வி தேவை, சுகாதார தேவை இதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இந்தியாவில் அரசு வறுமை கோடுன்னு சொல்லி கோடு குறைந்தபட்ச தேவைகளை கூட மக்களுக்கு கொடுக்காது, நிறைவேற்றாது. உணவு, உடை, உறைவிடம் ஆகிய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாது. அப்புறம் தான் குழந்தைகள் கல்வி ஆரோக்கியம் ஒரு டீசன்ட் லைஃப். ஓ, நான் எப்படி பாருங்க, இந்தியாவுடைய தொழிற்சங்க இயக்கம் பாஜக காங்கிரஸ் சார்புடைய தொழிற்சங்கங்கள் உள்ளிட்டு அனைத்து தொழிற்சங்களும் சேர்ந்து இருக்கின்ற கோரிக்கை. 2 ஆண்டுக்கு முன்பா என்ன கோரிக்கை, குறைந்தபட்ச ஊதியமா 10,000 ரூபாய் கொடுக்குது மாசத்துக்கு. அப்புறம் 4 ஆண்டுக்கு 333 ரூபா கணக்கு வருது. ஏன் அப்படி கேட்டாங்க, அது கிடைச்சா தான் வறுமை கொடுத்துக்காவது வர முடியும், ஒரு குறைந்தபட்ச தேவை நிறைவேற்ற முடியுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு விலைவாசி ஒரு பாத்தீங்கன்னா 400 ரூபாய் மாத்தணும். அப்ப 400 நபர் ஒருவருக்கு ஒரு 4 பேர் கொண்டு குடும்பம் வச்சுக்கோங்க, 100 குறையாம இருந்தா தான் ஏதோ ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது கூட ரொம்ப கம்மி.
ஆனால் இந்த மாதிரி குறைவான அளவுகளை கொண்ட இந்த பரிந்துரையை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் 3/1 வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா தெரிய வருது. இந்தியா வந்து கடந்த 2 தசாப்தங்களாக வந்து பொருளாதார ரீதியில் முன்னேறிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த நிலைமையிலையும் இவ்வளவு பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இவ்வளோ குறைவான அளவுகளை வச்சே இருக்காங்கிறது அந்த வளர்ச்சியை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
இந்த வளர்ச்சியின் தன்மை எப்படி இருக்கிறது சொன்னால் செல்வந்தர்களுக்கு போய்ச்சிருக்கிறது, சாதாரண மக்களுக்கு போய் சேரவில்லை. பெரும் இந்நாட்டு பன்னாட்டு பெரும் கம்பெனிகள் பயனடைகின்றன. பெரும்பகுதி உழைப்பாளர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் விரிவடையவில்லை. அப்படியே வேலை கிடைத்தாலும் இந்த முறைசாரா பணியாக இருக்கிறது. குறைந்தபட்ச ஊதியம் கிடையாது, பணி சார் நன்மைகள் கிடையாது. விவசாயிகள் மிக கடுமையாக நெருக்கடி இருக்கிறாங்க, விவசாயம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தாராளமய தனியாரமய உலகமய கொள்கைகள் வளர்ச்சி கணக்கு காட்டினாலும் வேளாண் துறையிலும் தொழில்துறையும் வளர்ச்சி மந்தமாக இருக்கிறது, வேலை வாய்ப்பு பெருகவில்லை, சாதாரண மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதான் என்னுடைய மதிப்பீடு.